கிறிஸ்துவுக்குள்ளான்மான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிரதான கிருபையினால மீண்டுமாக இந்த ஒரு புதிய நாளை நாம் காணவும் அவரிடத்திலிருந்து அவருடைய பரிசுத்தமான வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ளவும் இந்த இடத்துல நம்மை ஒன்று கூட்டின நம்முடைய பரிசுத்தமுள்ள நம்முடைய பிதாவுக்கு அதாவது நம்முடைய நன்றிகளை நம்முடைய ரசிகர் மூலமாய் நாம் தெரிவித்துக் கொண்டு இன்றைக்குரிய பாடத்தில் நாம் வந்து கடந்து போலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற பாடத்தினுடைய அந்த பொதுவான கருத்து எதுவும்னா, பஸ்காவை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இல்ல, ஆனா பஸ்காவுக்கு நம்ம ஆயத்தமாகறது குறிச்சு தான் இப்ப கடந்த நாட்கள் கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஏன்னா பஸ்கா குறிச்சு நம்ம பார்க்கணும் அப்படிங்கறத நமக்கு ஏற்கனவே தேவன் அந்த ஒரு ஞானம் கடந்த காலங்கள்ல கொடுத்துருக்கிறார். சோ இன்னைக்கு அந்த பஸ்காவுக்கு நாம் தயாராகிற விஷயங்களை குறிச்சு நம்ம ஆராய்ச்சி கொஞ்சம் ஆலோசனை செய்யணும். அதுதான் மிக முக்கியமா இருக்குது நமக்கு. இன்னைக்கு ஒரு கேள்வியோட இந்த ஒரு பாடம் நம்ம ஆரம்பிக்கலாம். என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உபத்திரவம் எல்லாருக்கும் இருக்குங்களா? அதுதான் கேள்வி. உபத்திரவம் நமக்கு எல்லாருக்கும் இருக்குங்களா? இன்னைக்கு உபத்திரம் உபத்திரத்துக்குள்ள இருக்கிறோமா இன்னைக்கு நம்ம? ஆமா, கண்டிப்பா. கடந்த காலத்தினுடைய அதாவது போன வருடத்தினுடைய பஸ்காவின் நாட்களை பார்க்கலாம். இன்னும் இந்த ஒரு வருடத்தினுடைய பஸ்கா நாட்கள் ரொம்ப ஒரு விசேஷமா இருக்குது நம்ம போகலாம் இல்லைங்களா. ஏன்னா கடந்த வருஷத்துல தேவன் எப்படி நமக்கு கொடுத்திருந்தாருன்னா, ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அதற்குரிய பாடங்கள் அந்த எச்சரிப்புகள் நமக்கு கொடுத்தார். ஆனா இந்த வருஷம் பார்க்கும்போது இன்னும் ரெண்டு மாசம் முன்னாடி கொடுத்திருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ இந்த ஒரு வார்த்தை கூட ஏழாம் தூதனுடைய அந்த வார்த்தைகளை நம்ம வந்து பார்க்கலாம். அப்ப அவர் சொல்லும் போது பஸ்காவுக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும், ரெடி ஆயிடணும். அதுக்கப்புறம் 4 மாசம் வரைக்கும் கூட நம்ம என்ன பண்ண வேண்டாம், அதை மறக்க வேண்டாம், மீண்டும் அதை நினைவிலேயே வச்சுக்கொள்ளணும் அப்படி சொல்லியிருக்கிறார். சோ அந்த வகையில நாம் நிச்சயமா என்ன சொல்லலாம் அப்படின்னா, தேவனிடத்திலிருந்து பெரிதான கிருபை தான் இரக்கம் தான் நம்ம பெற்றிருக்கிறோம் நம்ம கண்டிப்பா சொல்லலாம். அப்போ அதே சமயத்துல இந்த வருஷம் அதற்குரிய சோதனைகளும் சிச்சைகளும் கூட எப்படி இருக்கும், கண்டிப்பா இருக்கும் இல்லைங்களா. அதுக்கு தகுந்தாற் போல இன்னும் அதிகமாக கூட இருக்கும் நம்ம நம்புறோம். அது நமக்கு மிக மிக அவசியம் கூட கண்டிப்பா. அப்படி இருந்தாதான் இன்னும் நாம் அதிகமா ஜொலிக்க முடியும் இல்லைங்களா. கர்த்தருடைய கருத்துல இன்னும் அதிகமாய் நம்ம வந்துட்டு சேர முடியும் நம்ம வந்து பாக்குறோம். சோ அந்த வகையில இந்த ஒரு உபத்திரம் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு புது சிருஷ்டிகளுக்கு அது அதிகமா இருக்குது. அது மாத்திரம் இல்ல, இந்த ஒரு உபத்திரம் தேவன் எப்படி அனுமதிச்சிருக்கிறாருன்னா, முழு உலகத்துக்கு கூட அனுமதிச்சிருக்கிறாரு இல்லைங்களா. இது நமக்கு மாத்திரம் இல்ல, முழு உலகம் கூட இன்னைக்கு எப்படித்தான் இருக்கு பாக்குறோம். ஏன்னா ரோமர் 8ல வாசிக்கும் போது எல்லா பிரசவ வேதனைப்பட்டுதான் இருக்கிறாங்க நம்ம வந்து பாக்குறோம். அப்ப முழு உலகமே இன்னைக்கு இந்த ஒரு சிச்சை சோதனைக்குள்ள இருக்கிறதா நம்ம வந்து பாக்குறோம். அது மாத்திரமல்ல, இன்னும் குறிப்பா நம்ம சொல்லும் போது முழு உலகத்துல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து பார்த்தோம்னா கிறிஸ்தவ மண்டலம் நம்ம சொல்லலாம், அவங்களுக்கு கூட இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்காங்க, தேவன் அந்த சிச்சைகளை சோதனைகள் அனுமதிச்சிருக்கிறார் இல்லைங்களா. ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம், 2 தசலோனிக்கேயர் 2:8 நம்ம வாசிக்கலாம். இப்ப இந்த வசன பகுதியை நம்ம எந்த ஒரு பாடத்தில் நம்ம கேட்டிருக்கோம் ஞாபகம் இருக்குங்களா? அடிப்படை பாடத்தில் நம்ம கேட்டிருக்கிறோம் அந்தி கிறிஸ்தவ இல்லைங்களா, அந்த பாடப்போது நம்ம கேட்டிருக்கிறோம். அப்ப இந்த வசன பகுதி கண்டிப்பா இந்த அந்தி கிறிஸ்தவ அமைப்பை குறிச்சு அவர்களுடைய அழிவை குறிச்சு அங்க பேசுகிறத நம்ம வந்து பாக்குறோம். ஆனா விசேஷமா இந்த ஒரு பகுதியில பார்க்கும்போது அந்த அந்தி கிறிஸ்தவன் சொல்லப்போ நம்ம கிறிஸ்தவ மண்டலம் இல்லைங்களா, அதை நம்ம வந்து பாக்குறோம். சரி, தேவன் ஏன் இந்த ஒரு அமைப்பின் மேல அல்லது இந்த அந்தி கிறிஸ்தவ அமைப்புக்கு இந்த ஒரு அழிவை கொடுக்கிறார் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். சோ இதுல இருந்து மிக முக்கியமான பாடம் நமக்கு ஏழாம் தூதன் மூலமா தேவன் கொடுக்கிறார். அப்போ தேவன் ஏன் அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வஞ்சகத்தை அனுப்பிச்சாரு இல்லைங்களா, ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டியது அவசியம். எதனால அனுப்பிச்சாரு பாக்குறோம், இந்த கொடிய வஞ்சகத்தை தேவன் அந்த அமைப்பின் மேல அனுப்பினதுக்கு காரணம், அனுமதித்ததற்கு காரணம் என்ன? அப்போ இது இந்த ஒரு கேள்விக்கு பதில் அதே வசன பகுதியில சொல்றாரு பாருங்க, நீங்க 10வது வசனம் வாசிக்கலாம்.
கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும்.
ஏன் அப்படின்னா, அந்த வஞ்சகத்தை ஏன் தேவன் அவங்களுக்கு அனுமதிச்சாருன்னா வாசிங்க,
ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும்.
ரட்சிக்கப்படத்தக்கதாக அந்த ஒரு மாபெரும் அந்த சத்தியத்தை, அந்த மேல இருக்கிற அன்பை அவங்க என்ன பண்ணல, அதுதான் முக்கியமான விஷயம். அப்போ அவங்க அங்கீகரியாமல் போனதுனால தான் தேவன் என்ன பண்ணிட்டாரு அவங்களுக்கு, ஆமா அந்த ஒரு மாபெரும் வஞ்சகத்தை, அவங்களுக்கு கொடிய வஞ்சகம், சாதாரண வஞ்சகம் இல்ல, கொடிய வஞ்சகத்தை தேவன் அவங்களுக்கு அனுமதிச்சிருக்கிறார் நம்ம வந்து பாக்குறோம். சோ இந்த ஒரு அனுமதி இன்னைக்கு நம்முடைய மத்தியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? உண்மை சத்தியம் அறிந்து கொண்ட ஜனங்களின் மத்தியில இந்த ஒரு கொடிய வஞ்சகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? இந்த ஒரு கொடிய வஞ்சகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? ஆமா கண்டிப்பா இருக்குது இல்லைங்களா? கொடிய காலங்கள் வரும் என்று நீங்க என்ன பண்ணும் அறிஞ்சிருக்கிறீங்க, அது எங்க வரும்? கண்டிப்பா அது சத்தியம் அறிந்த அந்த சபை அங்கங்கள் மத்தியில இல்லைங்களா, சரீர அங்கங்கள் மத்தியில தான் அது இருக்குது நம்ம வந்து பாக்குறோம். அப்போ இந்த வார்த்தை அவங்களுக்கு மாத்திரம் பொருந்துறது இல்ல, உண்மை சத்தியத்துல இருக்கக்கூடிய ஜனங்களுக்கும் அது பொருந்தது பாக்குறோம். அப்போ இன்னைக்கு நமக்குள்ள அந்த மாதிரி ஒரு வஞ்சகம் தேவன் அனுமதிச்சிருக்காருங்களா? இப்படிப்பட்ட வஞ்சகம் நமது மத்தியில இன்னைக்கு அனுமதிச்சிருக்கிறாரா தேவன்? ஆமா இல்லைங்களா, கண்டிப்பாக இருக்குது. ஏன் தேவன் அப்படி அனுமதிச்சிட்டார்? அப்போ சத்தியத்தை அங்கீகரிக்கிறது இல்ல, அது நம்ம கொஞ்சம் ஆழமா கவனிக்க வேண்டியது இருக்கு இந்த விஷயம். ஏன் பாத்தீங்கன்னா, நம்ம கடந்த காலங்கள்ல புது சிருஷ்டி பாடத்தில் நம்ம வந்து கேட்டிருக்கிற ஒரு விஷயம், சத்தியத்தை புரிஞ்சு கொள்றது விஷயம் இல்ல, அதை எப்படி புரிஞ்சு கொள்ளணும், அதனுடைய ஆவையில புரிஞ்சு கொள்ளணும், மிக முக்கியமான விஷயம் இல்லைங்களா? அப்படி இல்லாம கேட்கிற சத்தியத்தை நம்ம புரிஞ்சு விட்டோம்னா அது என்ன ஆயிடும், அது மிகப்பெரிய தவறான விளைவுகளை அது உண்டு பண்ணிடும், அது நம்ம ரொம்ப யோசிக்கணும். அப்போ சத்தியத்தை புரிஞ்சு கொள்றது அதனுடைய ஆவியில நம்ம புரிஞ்சு கொள்ளணும், அதுதான் முக்கியம், அதுதான் ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத் நம்ம வந்து சொல்றோம் இல்லைங்களா? ஆனா இங்க இன்னொரு விஷயம் நம்முடைய ஏழாம் தூதன் கொடுக்கிறார், சத்தியத்தினுடைய ஆவியில நீங்க சத்தியம் புரிஞ்சு கொள்றது கூட பெரிய விஷயம் இல்ல, ஆனா அதை விட மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த சத்தியத்தை நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, அதே வசனத்துல சொல்ற பாருங்க, இப்ப அந்த பத்தாம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை மிக மிக முக்கியமா சொல்றாரு ஏழாம் தூதன். இதுதான் வந்து இந்த பாத அங்கங்கள் நடுவுல வரக்கூடிய பெரிய ஒரு சோதனை அப்படி சொல்றாரு. அப்போ இன்னைக்கு வஞ்சகங்கள் நிறைய வருது அப்படின்னா, அது காரணம் என்ன அப்படின்னா, தேவனுடைய அந்த சத்தியத்தை அதனுடைய ஆவியில புரிஞ்சுக்கிட்டோம். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, தைரியமா சொல்றோம், எவ்வளவு பெரிய ஆள் வந்து முன்னாடி உட்கார்ந்தா கூட நம்ம என்ன சொல்றோம், உட்கார்ட்டோம், தேவன் எங்க கூட இருக்கிறார், அவருடைய ஆவியை கொடுத்திருக்கிறார், நான் பேசுவேன் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ஒரு தகையம் இருக்குது கண்டிப்பா, அது தேவனுடைய ஞானம் தான், அது நம்முடைய சுயபலம் கண்டிப்பா இல்ல, நமக்கு நல்லா தெரியும். ஆனா அது ஒரு பெரிய விஷயம் இல்ல, ஏன்னா இன்னைக்கு நம்ம கண் கூட பாக்கல, நம்முடைய சகோதரர்கள் நிறைய பேர் அந்த மாதிரி சத்திய ஆவியை ரொம்ப பிடிச்சிருக்கிறாங்க, சத்தியத்தை ரொம்ப கரெக்டா புரிஞ்சிருப்பாங்க, அவருடைய ஆவியில ரொம்ப சரியா புரிஞ்சுட்டு மத்தவங்களுக்கு எடுத்து சொல்றது கூட ரொம்ப கரெக்டா சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் கூட அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொடிதான வஞ்சகம் வந்திருக்குது, அந்த வஞ்சகத்துக்குள்ள அவங்க போயிருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க சத்தியத்தின் மேல அன்பு வைக்கல, அதுதான் மிக முக்கியம். சோ இன்னைக்கு நமக்குள்ள ஒரு கொடிதான வஞ்சகம் அனுமதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, அதனுடைய முக்கியமான காரணம் என்னன்னா, சத்தியத்தை கேட்கறதோட மாத்திரம் இல்ல, அதன் மேல அன்பு இருக்கணும் அப்படி சொல்ற. அப்ப இந்த விஷயம் கண்டிப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், ஏன்னா அது எப்படி சத்தியத்தின் மேல ஒரு அன்பு வைக்கிறது இல்லைங்களா? இப்படி நாம வந்துட்டு இந்த ஒரு சத்தியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்முடைய அன்பு எப்படி எல்லாம் இருந்துச்சு, எது எது மேல எல்லாம் நம்ம அன்பு வச்சிருந்தோம் நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? யோவான் இது குறிச்சு நிருபங்கள் எழுதும் போது, ஒன்னு யோவான் இரண்டாம் அதிகாரம் ஒன்னாம் அதிகாரம் 15 இருந்து நீங்க வாசிக்கலாம், மன்னிக்கணும், ஒன்னு யோவான் ஒன்னாம் அதிகாரம்
உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள், உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம்.
ஆமா, அப்போ இந்த ஒரு சத்தியத்தை நாம் தெரிஞ்சு கொள்றதுக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை எதின் மேல அன்பு உடையதா இருந்துச்சுன்னா, இங்க சொல்லப்பட்ட விஷயத்தின் மேல அன்பு உடையதா இருந்துச்சு இல்லைங்களா? ஆனா தேவன் அவர் பெரிய இரக்கம் வச்சு இந்த சத்திய நமக்கு கொடுக்கும் போது இப்ப நம்முடைய அன்பு எங்க போயிடுச்சு? தேவன் மேல போயிடுச்சு, அவருடைய குமாரன் மேல வந்துருச்சு, அவர் கொடுத்த சத்தியத்துல இருக்கக்கூடிய சகோதர மத்தியில வந்துருச்சு. அதே போல அது எதன் மேலும் கூட இருந்துச்சுன்னா அவர் கொடுத்த அந்த சத்தியத்தின் மேலும் இருந்துச்சு அந்த அன்பு, இல்லைங்களா? சோ இது அப்படியே மாறுது அந்த ஒரு அன்பு நிலை. ஆனா இது சத்தியத்துக்குள்ள நல்லா மீண்டும் அப்ப நம்ம எப்படி பண்ணோம்னா சத்தியத்தை சத்தியத்தின் ஆவியில புரிஞ்சுக்கல, அதான் உண்மை இல்லைங்களா? அடிப்படையில நம்ம வந்து முதல் முதல்ல சத்தியம் கேட்கும் போது சத்தியத்தின் ஆவியில புரிஞ்சுக்கிட்டோமா? சத்தியம் அதனுடைய ஆவியில புரிஞ்சுட்டோமா? தெரியாது நமக்கு, இல்லைங்களா? ஆனா தேவன் தான் அதுக்கு என்ன பண்ணிட்டாரு, அது முழுக்க முழுக்க நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அவருடைய ஆவி கொடுத்து நமக்கு புரிய வச்சார். ஆனா அதுக்கப்புறம் தேவன் இப்ப என்ன பண்றாருன்னா, நான் அப்படி உங்களுக்கு உதவி பண்ணேன், இப்ப நீங்க என்ன செய்யணும், ஆமா நான் கொடுக்குற ஆவியில நீங்களே அது உணரணும் அந்த சத்தியத்தை, அதுதான் கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு சத்தியம் கிடைக்கிறது, சின்ன சின்ன விஷயத்துல கூட பெரிய பெரிய ஆவிக்குரிய விஷயங்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு தேவனை இப்ப என்ன பண்ணிட்டார், நமக்கு அவருடைய ஆவியை கொடுத்திருக்கிறார் நம்ம வந்து பாக்குறோம். அதனாலதான் அந்த சத்தியத்தை சத்தியத்தினுடைய ஆவியில நம்ம புரிஞ்சுட்டு சில விஷயங்கள் நம்மளால சரியா செய்ய முடியுது. கடந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம சரியா செஞ்சுட்டு வரோம் தேவனுடைய பெரிதான கிருபையினால. அப்போ காரணம் என்னன்னா சத்தியத்தினுடைய ஆவி. ஆனா இப்ப ஏழாம் தூதன் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நிலை, அதாவது அதுக்கப்புறம் வரக்கூடிய டெஸ்ட் பத்தி அங்க பேசுறாரு. இந்த நிலை வரைக்கும் வரக்கூடிய டெஸ்டங்கள், டெஸ்ட் எப்படி இருக்கும், அதாவது சோதனை எப்படி இருக்கும் சொல்றாருன்னா, அது கொடிய வஞ்சகம் இருக்கிறது இல்ல அதுல. ஏன்னா அப்படி ஒரு வேலை அனுமதிச்சிருந்தாருன்னா நம்மள என்ன வேணா இருக்கும், யாரும் இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்ப தேவன் என்ன பண்றாருன்னா, முதல்ல அவரு முழுக்க முழுக்க அவருடைய சத்தியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உதவி செஞ்சாரு. அதனாலதான் நம்ம அந்த ஒரு சத்தியத்தை ரொம்ப சந்தோஷமா கேட்டோம். எதுவும் நமக்கு தெரியாது, அடிப்படையில ஒண்ணுமே தெரியல, ஆனா என்ன ஆயிட்டு இருந்துச்சு, எல்லாம் உள்ள போயிட்டு இருந்துச்சு, இது ஒரு நிலை. அதுக்கப்புறம் தேவன் என்ன பண்ணாருன்னா, அதே சத்தியத்தை இன்னும் ஆழமா உள்ள போயிட்டு அதனுடைய ஆவியில புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு உதவி செஞ்சிருந்தார். ஆனா இப்போ தேவன் நம்ம கிட்ட எப்படி எதிர்பார்க்கிறாருன்னா, அதாவது அந்த ஒரு சத்தியத்தை நேசிக்கிற, அதாவது அன்பு செலுத்துகிற ஒரு நிலை பாக்குறாரு. அப்போ இந்த நிலை மிஸ் ஆகும் போது அங்க என்ன ஆகுதுன்னா, கொடிய வஞ்சகம் வருது. அப்ப இன்னைக்கு நிறைய மூத்த சகோதரர்கள் இந்த சத்தியத்தை விட்டு இன்னைக்கு ரொம்ப அதிகமான இருட்டுக்குள்ள போயிருக்கிறது காரணம் என்ன, அல்லது தெய்வீக திட்டத்தை விட்டு அவங்க வெளியே போறது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சத்தியத்தின் மீது உள்ள அந்த அன்பை அவங்க என்ன பண்ணல, ரட்சிக்கப்படத்தக்கதாக அந்த அன்பை அவங்க அங்கீகரிக்கல. அப்போ அந்த அங்கீகரிக்கிறது, சத்தியத்தை அங்கீகரிக்கிறது, அதை எப்படி சொல்றாருன்னா, அன்போட. அதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். அப்போ சத்தியத்தை நாம் நேசிக்கணும் அப்படித்தான் சொல்றார். அப்போ பிதாவாகிய தேவனை நேசிக்கிறோம், நம்முடைய இரட்சகரை நேசிக்கிறோம், அதுல இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை நம்ம வந்துட்டு நேசிக்கிறோம், அன்பு செலுத்துறோம். ஆனா அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, அவர் கொடுத்திருக்கிற சத்தியத்தை நேசிக்கணும்னு சொல்றாரு. இப்போ இந்த பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது, எப்படி சத்தியத்தை நேசிக்கிறது, சத்தியத்தை எப்படி நம்ம அன்பு செய்யறது இல்லைங்களா? ஆனா அப்போஸ்தலன் பவுல் சொல்லிட்டார், நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா உங்களுக்குள்ள கொடிதான வஞ்சகம் வந்து வேலை செஞ்சு உங்களை வீழ்த்தாதபடிக்கு இருக்கணும்னா நீங்க என்ன செஞ்சுதான் ஆகணும், சத்தியத்தின் மேல நீங்க அன்பு செலுத்தணும். எப்படி சத்தியத்தின் மேல நம்ம அன்பு செலுத்துறது இல்லைங்களா? இப்போ ஒரு மனுஷர் இருக்கும் போது அவர் மேல நம்ம என்ன செய்யறோம், அன்பு செலுத்துறோம். ஆனா சத்தியத்தின் மேல அன்பு செலுத்துறதுன்னா இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு பாக்கணும். சோ இந்த விஷயம் அவர் இங்க மாத்திரம் சொல்ல, எபேசியர்களது நிறுவனத்துல கூட இதே விஷயத்த சொல்ல பாருங்க. எபேசியர் 4:4 15
அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார்.
அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு, இதுவரை நாம் சத்தியத்தை கை கொண்டு அப்படித்தான் நம்ம கேள்விப்படுறோம் இல்லைங்களா, அப்படித்தான் நம்ம வளர்ந்தோம், கேட்டு வளர்ந்தோம். ஆனா இப்ப தேவன் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு. எப்படி அன்புடன் சத்தியத்தை நம்ம வந்து கை கொள்ள முடியும் இல்லைங்களா? அப்ப இந்த விஷயம் ரொம்ப ஆழமா நம்முடைய ஏழாம் தூதன் பேசுறாரு, புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனா நீங்க கண்டிப்பா நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கலாம், தேவனுடைய ஆவி நமக்கு இருக்கு, கண்டிப்பா கிருபை செய்வார். அப்போ இந்த விஷயங்கள் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் இதை சொல்லி புரியறது இல்ல, அதை சிந்தைக்குள்ள நீங்க தான் வைக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. சோ நம்ம கூட தேவன் கிருபையில அப்படித்தான் உணர்ந்திருக்கிறோம். சோ நீங்க கூட தயவாய் அந்த மாதிரி உணரணும் தான் நான் விரும்புறேன். அப்போ இந்த ஒரு பகுதியை நம்ம படிக்கும் போது, இந்த ஒரு சத்தியத்தை அன்பு செலுத்துறது அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி பண்ணலான்ட்டு. இப்போ ஒரு எஜமான் இருக்கிறார், அந்த எஜமானுக்கும் ஒரு நாய் இருக்குது. சோ இந்த நாய் பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றியுள்ள விலங்கு தான் இல்லைங்களா, இருக்கிறதுலயே ரொம்ப நன்றியுள்ள விலங்கு நம்ம வந்து பாக்குறோம். சோ இப்ப இந்த நாய் வந்துட்டு நல்லா கம்பீரமா இருக்கும் போது, எந்த ஒரு அது ஊனமும் இல்லாத போது அதை என்ன பண்ணும், எஜமான் எங்க போனாலும் அவர் கூடையே சுத்திக்கிட்டே இருக்கும். அது என்ன ஒரு சிந்தையில அது கூட போகும்னா, அந்த எஜமானுக்கு யாராவது எதுவும் செஞ்சிடக்கூடாது. இன்னொன்னு அதுக்கு என்ன ஒரு சிந்தை கூட வந்திருக்கிறான்னா, நம்ம கூட போனா எஜமானுக்கு எதுவும் ஆகாது, ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கறது அதனுடைய எண்ணம். யாரும் டச் பண்ணிட முடியாது அப்படி இருக்கும். ஒருவேளை நீங்க அந்த எஜமான் அந்த அவருடைய நாய் கூட வரும்போது விளையாட்டுக்கு அவர் மேல கையை வாங்கிட்டா கூட என்ன ஆயிடும், ஓங்குறவரை அப்படியே கடிச்சிரும். அந்த அளவுக்கு அது ரொம்ப தைரியமா இருக்கும் எஜமான் இருக்கும் போது, அவரு எதுக்கும் அவருக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுல. ஒருவேளை அந்த நாய்க்கு இப்ப கால் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு, நல்ல வீக்கம் ஆயிடுச்சு, ஒரு அடி கொடுத்தா அதனால எடுத்து வைக்க முடியறதில்ல, சாப்பாடு கூட அது படுக்கிற இடத்துல தான் கொண்டு போய் வைக்கணும். இப்ப எஜமான் அதே மாதிரி அவர் வெளியே போகும்போது இப்ப இந்த நாய் எப்படி பாக்கும், அவரு ஏக்கத்தோட பாக்கும் இல்லைங்களா, ஆனா பாக்காது. அப்படி என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, கூட அப்படியே முட்டியெல்லாம் போட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு அதனால எந்திரிக்க முடியுமோ அந்த வழிய பொறுத்துக்கிட்டு எந்திரிக்கும், எந்திரிச்சு அப்படியே தள்ளாடி நிக்கும். அவர் போகும் போது என்ன பண்ணும்னா, அந்த ஒரு கால கீழே போடாம அப்படியே தூக்கி பிடிச்சிக்கிட்டு அப்படியே அதெல்லாம் சிரமத்தையும் சகிச்சுக்கிட்டு பின்னாடியே போகும். அவர் வேகமா நடந்தா இதுவும் வேகமா நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணும், எப்படியே கஷ்டப்பட்டு நடக்கும், எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போகும். ஆனா அதனால நிச்சயமா முடியாத ஒரு சூழ்நிலை, ஆனா போகும். சோ இந்த சூழ்நிலை தான் இங்க சொல்றாரு. அப்போ அந்த சத்தியத்தை எப்படி நேசிக்கணும்னா, இப்போ நான் இப்போ நம்ம வசனத்து பகுதிக்கு வந்தாலும் ஒரு எக்ஸாம்பிள் வசனத்துல நம்ம பார்க்கலாம். இப்போ சகோதரர்களை நேசிக்கணும்னு சொல்றாரு இல்லைங்களா, சகோதரர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், அன்பு செலுத்தணும்னு சொல்றாரு. இப்போ அந்த அன்பு செலுத்துறதுங்கிறத எப்படி நம்ம செலுத்தணும் அப்படின்னா, இன்னைக்கு மண்ணா ரொம்ப அருமையான மண்ணா படிச்சவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இல்லைங்களா, மண்ணா எல்லாருமே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த மண்ணா படிக்கும் போது இன்னைக்கு ஒரு சகோதரனிடத்துல சகோதரத்துல அந்த பொறுமை காட்டுறங்கிறது எப்படி காட்ட சொல்றாரு, எந்த மாதிரி நினைக்க சொல்றாரு, நாம எப்படி பலவீனர்களா இருக்கிறோமோ அதே போல அந்த சகோதரையும் சகோதரையும் பார்க்கும்போது அவங்களும் எப்படி பாக்கணும் நீங்க. ஆமா, அவங்க கூட அந்த பலவீனர்கள் தான். அப்ப அவங்களை எந்த அளவுக்கு நம்ம பொறுமையோட சகிக்கணுங்கிறது ரொம்ப ஆழமா சொல்லியிருக்கிறாரு. அப்ப அந்த மண்ணா படிச்சவங்க இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் கூட அருமையா புரியும். இப்ப இந்த விஷயம் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்ப சகோதரனை அந்த மாதிரி நேசிக்கணும்னா இப்ப எப்படி நேசிக்கலாம், இப்ப சத்தியம் கொடுக்கிறார் தேவன், நீங்க சகோதரனை நேசிக்கணும். ஏன்னா யோவான் இந்த அன்பு குறிச்சு ரொம்ப அருமையா எழுதுறார், சகோதரத்துல அன்பு கூறலைன்னா அவங்க யாருக்கிட்ட அன்பு கூறல, கண்டிப்பா ஆமா காணா தேவன் கிட்ட அவங்க அன்பு கூறல, எப்படி கூற முடியும் அப்படி வந்து சொல்லிடுறாரு. சரி, இந்த சத்தியத்தை நாம எப்படி நேசிக்கிறது இல்லைங்களா, முதல்ல சகோதரன் நேசிக்கிறது அப்படி கொஞ்சம் ஒதுக்கி வைக்கலாம். ஒதுக்கி வச்சுட்டு இந்த சத்தியத்தை நம்ம முதல்ல எப்படி நேசிக்கணும், ஏன்னா இந்த சத்தியத்தை நேசிச்சாதான் ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும், சகோதரனை நேசிக்கிறதுங்கிறத அது வந்துட்டு சொல்லணுங்கிறது இல்ல, யோசிக்க கூட வேண்டாம், ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடும், அப்படியே வந்துடும், அது ஒரு நம்ம பழக்கம் ஆயிடும். அதை அப்ளை பண்றதும் கூட அங்க ஒரு வேலை இல்ல, அதுவே நம்முடைய பழக்கம் ஆயிடும். சோ அப்ப இந்த ஒரு சத்தியத்தை நம்ம நேசிக்கணும், எப்படி நேசிக்கிறது, புரியுதுங்களா நான் சொல்ற விஷயம். அப்போ இதற்குரிய சத்தியங்கள் நம்ம ஏற்கனவே நிறைய கேட்டிருக்கிறோம், சகோதரர்ல அன்பு செலுத்தணும், அன்பு செலுத்தணும், அன்பு செலுத்தணும். ஓகே, எப்படி அன்பு செலுத்துறது நிறைய கேட்டிருக்கிறோம், ஆனா அன்பு செலுத்த முடியுதா நம்மளால, என்ன ஆயிடுது இடையில நிறைய பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆட்டோமேட்டிக்கா அந்த அன்புல இருந்து கொஞ்சம் வாபஸ் வாங்கிடுறோம் இல்லைங்களா, கொஞ்சம் பின் வாங்கிடுறோம். ஆனா இது வந்துட்டு சத்தியத்து மீது இருக்கிற அன்புன்னு நம்ம சொல்ல முடியுமா, இல்ல சகோதரர் மேல இருக்கிற அன்புன்னு சொல்ல முடியுமா, இல்ல அது சொல்ல முடியாது இல்லைங்களா. அப்ப இங்க முதல்ல நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, அந்த சத்தியத்தை முதல்ல நேசிக்கணும், அதுதான் மிக முக்கியமான விஷயம். ஆனா நாம என்ன பண்ண மாட்டோம்னா, சகோதரரை நேசிப்போம், ஆனா இங்க என்ன ஆயிடும், சத்தியம் அங்க இருக்காது, அதனாலதான் பெரிய பிரச்சனை வர்றது காரணமே. அப்ப முதல்ல சத்தியத்தை நேசிச்சா ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடும், சகோதரரை எப்படி நேசிக்கணும் யாரும் சொல்ல வேண்டாம், அதுவா போயிட்டு இருக்கும், அது பழக்கமாவே இருக்கும். அப்ப இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் நம்ம யார் தான் எடுக்க முடியும், நம்முடைய ரட்சகர் தான் எடுக்க முடியும். அப்போ நம்முடைய ரட்சகர் அவருடைய கூட இருந்த சகோதரத்துல அவர் அன்பு கூர்ந்தார் இல்லைங்களா, முழு அந்த பரிபூர்ணமான அன்பை அவங்க கிட்ட அப்படியே வெளிப்படுத்தினார். இப்ப எப்படி அவருக்கு அந்த வெளிப்படுத்தணுங்கிற எண்ணம் எப்படி வந்துச்சு, அப்ப முதல்ல அவர் யாரத்தான் நேசிச்சாரு பாக்குறோம், பிதாவாகிய தேவன் அவர் மூலமா கொடுக்கிற அவருடைய வார்த்தை. அப்ப அவர் சொல்லும் போது அவர் என்ன அடிக்கடி என்னதான் சொல்லுவார்னா, நானே வானத்திலிருந்து வந்து இறங்கின ஜீவ அப்பம். என்ன அது ஜீவ அப்பம்? சத்தியம். அப்போ இன்னும் கூட என்ன சொல்றாருன்னா, நான் என்னுடைய பிதாவினுடைய கிரியை செய்து முடிப்பதே எனக்கு மெய்யான போஜனமா இருக்குது. அப்போ கிரியைனா அங்க என்ன இதுதான் இருக்குது அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைகள், அவருடைய வசனங்கள் இல்லைங்களா, சத்தியம். இப்ப அததான் வந்து அவர் நிறைவேற்றி ஆகணுங்கிறது மிக முக்கியமா இருந்துச்சு. அப்ப முதல்ல அவருடைய நேசம் எல்லாம் எதன் மேலதான் இருந்துச்சுன்னா, தேவனுடைய வார்த்தைகள் மேல. ஏன்னா நியாய பிரமாணத்துல எங்க இருந்துச்சு? அதனாலதான் தேவ இயேசுக்கிற சொல்லும் போது, உங்களுடைய நியாய பிரமாணம் எங்க இருக்கு? வேதத்தில் இல்ல, என்னுடைய உள்ளத்தில் நீங்க வச்சிருக்கீங்க, என்னுடைய உள்ளத்தில் இருக்குது அப்படி சொல்ற. அப்போ என்ன காரணம் அப்படின்னா, அந்த சத்தியத்தின் மேல இருக்கிற அந்த ஒரு அன்பு. அப்ப முதல்ல அதைத்தான் அவர் நேசிக்கிறார். அப்ப அந்த நேசிக்கும் போது அவங்க என்னதான் பலவீனத்துல இவரை சொல்லிட்டாலும், அவரை குறிச்சு அவங்க விலகி போனாலும், வேற என்ன பண்ணாலும், அவர் என்ன பண்ணல, அவங்க மேல கொஞ்சமாவது வெறுப்பு வந்துச்சா அவருக்கு, அவருடைய அந்த பலவீனத்தை சில நேரத்துல சொல்லிட்டு அதை கண்டிக்கத்தான் செய்யறாரு ஒழிய, பட் அவங்களை விட்டு விலகணும், அவங்கள வெறுக்கிறது இதெல்லாம் அவரு செய்யவே இல்லை இல்லைங்களா. அப்ப என்ன காரணம், என்ன விஷயத்தான் இங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, சத்தியத்தின் மேல இருக்கிற அன்பு. அப்போ ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தைகள் மேலையும் அவருக்கு இருந்த மாபெரும் அன்பு, அதுதான் நம்ம வந்து சொல்ல முடியும். அப்ப முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சத்தியத்தை நேசிக்கணும், அதன் மேல அன்பு செலுத்தணும். அப்ப இந்த விஷயங்கள் இன்னும் நம்ம ஆழமா எப்படி போலாம்னா, இப்ப இதுக்குரிய சத்தியம் நம்ம கேட்டுறோம், அன்பு செலுத்தணுங்கிற ஒரு சத்தியம் நம்ம கேட்டுறோம், தேவன்கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிறோம். வாங்கிட்டு இது நம்ம என்ன பண்றதுக்கு முயற்சி செய்வோம்னா, இது யாராவது கிட்ட நம்ம என்ன பண்ணோம், அப்ளை பண்ணணும் அப்படிங்கறது நம்ம வந்து முயற்சி செய்வோம். ஆனா இங்க ஏழாம் தூதர் என்ன சொல்றாருன்னா, அப்ளை பண்றது முயற்சிங்கிறத அடுத்த பட்சமா இருக்கட்டும், முதல்ல நீங்க என்ன பண்ணணும், அதை சிந்தையில வச்சு நீங்க சிந்தை பண்ணிட்டே இருங்க சொல்றாரு. அதை எப்படி அன்பு செலுத்துறது, அன்பு செலுத்துறது, அன்பு செலுத்தணும், எப்படி அன்பு செலுத்தணும், அந்த வசனத்தை, அந்த வார்த்தைகளை தேவன்கிட்ட இருந்து வாங்கிட்டு அந்த வார்த்தைகளை நீங்க என்ன பண்ணிட்டே இருங்க, ஆமா நினைச்சுக்கிட்டே இருங்க, அது அன்பு செலுத்தணும். இது தேவனுடைய வார்த்தை, இதன்படி செய்யணும், இதன்படி செய்யணும், அது யாருக்கிட்டே செய்யணுங்கிறதெல்லாம் வேண்டாம், இதன்படி செய்யணும், இதன்படி செய்யணும், இப்படியே நீங்க சிந்தைக்குள்ள வச்சுக்கிட்டே இருங்க, இதை மாத்திரம் மிஸ் பண்ணாதீங்க சொல்ற. ஆனா இந்த ஒரு பகுதி தான் நம்ம கிட்ட மிஸ் ஆயிடும். அப்ப என்னைக்குமே நம்ம ஒரு விஷயம் பத்தி தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கும் போது, நாம அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா அதை ஏற்றுக்கொண்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணிடுவோம், அதை அப்படியே விட்டுருவோம். சோ அதை நம்ம வந்துட்டு நாள்தோறும் நினைவுக்குள்ள வைக்கிறது இல்ல. அப்ப இன்னைக்கு மன்னா நம்ம படிக்கும் போது, அந்த மன்னா நாள் முழுக்க நம்முடைய தியானத்துல இருக்குதான்னு பார்த்தோம்னா, அது ரொம்ப கம்மி தான் நம்ம வந்து பாக்குறோம் இல்லைங்களா. அப்போ சத்தியத்தின் மேல எங்க போச்சு அந்த அன்பு இல்லைங்களா, தேவனுடைய வார்த்தைகள் தான். அப்ப அந்த வார்த்தையை நம்ம நினைவு கொள்றது என்ன பண்ணிட்டேன் இப்ப இல்லைங்களா. இப்ப நமக்கு பிரியமானவங்களை ஒரு தெரிஞ்சுன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், அவங்கள என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க இப்படியே நினைச்சுக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா. அப்போ அதை விட ரொம்ப பிரியமானது எது பாக்குறோம், நமக்கு தேவனுடைய வார்த்தை இல்லைங்களா, சத்தியம். அப்போ அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம நினைவுல வச்சுக்கிட்டே இருக்கோம் நாள் முழுக்க, அது தியானம். ஏன்னா சங்கீதத்துல வாசிக்கும் போது, உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு என்னது, நாள் முழுக்க அதுவே என் தியானமாய் இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் சொல்றாரு. அப்ப முதல்ல அப்ளை பண்ற விஷயம் இருக்குது, ஆனா அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, தேவனுடைய அந்த வார்த்தைகள் மேல அளவற்ற அன்பு வைங்க. அந்த அன்பு வைக்கும் போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடும், அடுத்தவங்க நம்ம அப்படி நடக்கணுங்கிறது பிராக்டிஸ் கூட தேவையில்லை, அது அப்படியே நம்ம பழக்கமா இருக்கும் நம்முடைய ரசிகர் போல. அப்போ அந்த 144,000 பேர்னா அவங்க எப்படிதான் இருக்கிறாங்க, அவரை போலவே அப்படியே இருக்காங்க. சோ அந்த விஷயங்கள் நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்போ இந்த ஒரு பஸ்காவின் நாட்கள்ல நம்ம பார்க்கும்போது, நம்ம ஏற்கனவே அறிந்திருக்கிற பிரகாரமாக, நமக்கு அதிகப்படியான உபத்திரவங்கள் அந்த வருடத்தை, அதாவது அந்த வருடத்திலே இல்லாத அளவுக்கு அந்த சமயத்துல மாத்திரம் என்ன இருக்கும், அதிகமான உபத்திரவங்கள், சிச்சைகள், சோதனைகள் இருக்கும். சரி, இப்போ அந்த நேரத்துல நம்ம சோதிக்கப்படுறது நல்லதுங்களா கெட்டதா, இல்ல அந்த சோதனையை நம்ம வந்து முதல்ல இந்த கேள்விக்கு நம்ம போயிடலாம். இப்ப அந்த நேரத்துல நமக்கு சோதனை வர்றது நல்லதா, அந்த மாதிரி சோதனைக்குள்ள போற நல்லதுங்களா, நல்லதுங்களா அந்த நேரத்துல, ரொம்ப சரியா? ஏன்னா நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னன்னா, இப்ப சோதனைன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, அந்த நேரத்துல ஏன் தேவன் அந்த நேரத்துக்கு மாத்திரம் அதிகபட்சமான சோதனை கொடுக்கணும், அனுமதிக்கணும், சிச்சைகள் ஏன் அனுமதிக்கணும் அந்த அந்த வேலையில மாத்திரம், என்ன காரணம், இல்லாத அளவுக்கு ஏன் கொடுக்கணும், என்ன விஷயம், ஏன் வருஷத்துல எந்த நாள் வேணா இல்லையா தேவனுக்கு உகந்த நாள், அது எந்த நாள்ல வேணா நமக்கு அந்த அதுக்குரிய சோதனை சிச்சைங்க அனுமதிக்கலாம், ஆனா பஸ்காவை நாட்கள்ல மாத்திரம் விசேஷமான அந்த அனுமதி ஏன், என்ன காரணம், என்ன விஷயம், ஏன் அந்த உபத்திரவம் வரணும். அப்போ மிக முக்கியமா நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா, அந்த ஒரு வருடம் முழுக்க தேவன் என்ன பண்றாருன்னா, நம்மள அந்த அளவுக்கு சோதனைக்குள்ள உட்படுத்தி அனுமதி கொடுத்திருந்தாருன்னா நம்ம என்ன ஆயிடுப்போங்கன்னா, ஏழாம் தூதன் நம்ம யாரும் இங்க உட்கார மாட்டோம் சொல்ற, ரொம்ப வெறுத்துட்டு நம்ம ரொம்ப வெக்ஸ் ஆயிடுவோம் சொல்ற. அப்ப தேவன் என்ன பண்றாருன்னா, அந்த பஸ்காவின் நாட்கள்ல இந்த ஒரு அனுமதி, விசேஷமான அனுமதியின் மூலமா என்ன பண்றாருன்னா, அந்த ஒரு வருடத்துல இல்லாத ஒரு மாபெரும் பரிசுத்தம் அல்லது தகுதி அடைதல அந்த நாட்கள்ல நமக்கு கொடுக்கறாங்க. அதனாலதான் நம்ம சொல்லும் போது இந்த ஒரு நாட்கள் எப்படிப்பட்ட நாள்னா, ப்ரொமோஷன் பீரியட் சொல்லுவோம் இல்லைங்களா, ஏழாம் தூதன் அப்படித்தான் சொல்றாரு, இது ஒரு ப்ரொமோஷன் பீரியட். அப்ப ப்ரொமோஷன் பீரியட் சொல்லும் போது இதை நம்ம வந்துட்டு சந்தோஷமா வாங்கிட்டு அதை எந்த அளவுக்கு நம்மள சுத்தி கரைச்சிட்டு நம்ம வளர்ச்சி அடைய முடியுமோ அதுக்குரிய வளர்ச்சியை நம்ம வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படி சொல்றாரு. ஆனா இந்த நாட்கள்ல வரக்கூடிய சோதனை கண்டிப்பா நம்மள என்ன பண்ணோம்னா, ஒவ்வொரு நாளும் ரொம்ப ரொம்ப அமைக்கிட்டோம். இதை நம்ம அனுபவிக்கும் போது அந்த விஷயங்கள் நல்லா தெரியும். அப்ப அந்த உண்மையாகவே இந்த நாட்கள்ல இங்க இருக்கிற சகோதர சகோதரர்கள் அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த விஷயம் நல்லா புரியும். அப்போ இது ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணோம்னா, எந்த அளவுக்கு நம்மளை அமுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அமுக்கும். ஆனா அதுல எந்த அளவுக்கு நம்மளை பரிசுத்தப்படுத்திக்கிறதுக்கு நம்ம வந்து முடி அதாவது முயற்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அங்க பரிசுத்தம் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது நம்ம வந்து பாக்குறோம். ஆனா இந்த மாதிரி வேலையில்தான் அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாருன்னா, பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் நீங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். விசேஷமா எந்த நாள் தான் அது, இந்த நாள்ல நீங்க எப்பயும் சந்தோஷமா இருங்க. அப்புறம் மறுபடியும் சொல்றேன், நீங்க என்ன பாருங்கணும், சந்தோஷமா இருங்க, கவலைப்பட வேண்டாம். இந்த நேரத்துல நிறைய சோதனைகள் வரும்போது நீங்க என்ன பண்ண வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். ஆனா இதெல்லாம் எதுக்காகத்தான், கண்டிப்பா சுத்திகரிப்பு நடக்கிறதுக்காக தேவன் அனுமதிச்சிருக்கிறதுனாலதான் இப்ப நடக்குது. ஆனா நீங்க யாரும் சோர்ந்து போக வேண்டாம், சந்தோஷமா இருங்கன்னு சொல்றேன். ஏன்னா கடந்த நாட்கள்ல நமக்கு இங்க நடக்கிற விஷயங்கள்ல நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது, ஒருத்தர் பாத்துற ஒருத்தர் அப்படியே சோர்ந்து போயிடும் இல்லைங்களா. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நம்ம அவங்களுடைய அந்த சோதனைகளை, அவங்களுக்கு அனுமதிச்சிருக்க அந்த சிச்சைகள்லாம் நம்ம கேட்டு பார்க்கும் போது தெரிஞ்சுக்கொள்ளும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அவங்க அவங்களுக்குள்ள தேவன் அனுமதிச்சிருக்கிற விஷயங்கள். ஆனா உண்மையாகவே அந்த விஷயத்துல அவங்க தேவன் கொடுக்காதான் தேவன் அதை அனுமதிச்சிருக்கிறாங்க கூட நம்ம புரிஞ்சிருக்கிறோம். இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம், மத்தேயோ 5:4 அவ்வளவுதான். துயரப்படுகிறவள் பாக்கியவான்கள், அவங்களுக்கு என்ன கிடைக்கும், கண்டிப்பா ஆறுதல் கிடைக்கும். எப்ப கிடைக்கும் ஆறுதல் கிடைக்கும், அது இந்த வசனத்தின் படியாக அது ஒவ்வொரு நாளும் தேவன் வச்சிருக்கிறார் இல்லைங்களா, நம்ம கருத்திலேயே வச்சிருக்கிறார். அவ சோர்ந்து போகும்போது அவருடைய வார்த்தைகள் அன்போடு நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு மிகப்பெரிய ஒரு சமாதானம் தான் அங்க கிடைக்குது. அப்போ இந்த நாட்கள்ல முக்கியமா என்னதான் நம்ம கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்குன்னா, சத்தியத்தை அன்போட கை கொள்ளணும், அதுதான் மிக மிக முக்கியம். அப்ப இந்த சத்தியத்தை நம்ம அன்போட கை கொள்ளலைன்னா கண்டிப்பா நமக்கு என்னதான் வரும், கொடிய வஞ்சகம் வரும், அது எந்த ரூபத்துல வேணா வரும். அப்ப அந்த வஞ்சகத்திலிருந்து நம்ம தப்பிக்கணும்னா முதல்ல நம்ம நேசிக்க வேண்டியது சத்தியம், சத்தியத்தின் மேல நமக்கு அன்பு இருக்கணும். அப்ப தேவனுடைய வார்த்தைகள் மேல அன்பு இருக்கணும், அவர் சொல்லிட்டாரு ஐயோ அதுக்கு மேல இது வேண்டாம். அப்ப அதை மெடிடேட் பண்ணிட்டே இருக்கணும், மெடிடேட் பண்ணும் போது நமக்கு அந்த ஒரு அன்பு கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிட்டு இருக்கும் சத்தியத்தின் மேல. இது ஒரே நேரத்துல நமக்கு நிச்சயமா வரப்போதல்ல தெரியும், ஆனா இது ஒவ்வொரு நாளும் அந்த அன்பு அதிகமாகிட்டே போகும் நம்ம வந்து பாக்குறோம். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி கூட பாடம் கேட்டிருக்கிறோம் அன்பு அப்படின்னு சொல்லும் போது, அது 4 நிலைகள்ல இருக்கக்கூடிய அன்பு பத்தி நம்ம கேட்டிருக்கிறோம் இல்லைங்களா. அப்ப அன்பு அப்படித்தான் வளருது. அப்ப இந்த ஒரு அன்பு நிலை பார்க்கும் போது இது எத்தனாவது நிலை வருதுன்னா 3வது நிலையே கூட வருது. இது அந்த நிலையில இல்ல, இது நம்ம இன்னைக்கு அதாவது அடிப்படை சத்தியம் கேட்கும் போது ஒரு அன்பு இருந்துச்சு, அதுக்கப்புறம் தேவனுடைய ஆவியில அவருடைய சத்தியத்தை இல்லைங்களா, சத்தியத்திற்குடைய ஆவியோட சத்தியத்தை புரிந்து கொள்ளும் போது அப்ப பெரிய சந்தோஷம் இருந்துச்சு, ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ஆயிருது. மீண்டும் இப்ப தேவன் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, அந்த சத்தியத்தை நீங்க என்ன பண்ணணும், அன்பு செய்யணும், நேசிக்கணும், அதுதான் மிக முக்கியம். அந்த சத்தியத்தின் மேல நம்ம அன்பு செஞ்சுட்டா போதும், அடுத்தது என்ன ஆயிடும், எல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸி ஆயிடும், அதுதான் மிக முக்கியம். அப்போ நம்முடைய தலையாகிய இரட்சகர் அதுதான் பண்ணார். அதனாலதான் அவர் அந்த ஒரு சூழ்நிலை, எந்த ஒரு சூழ்நிலையும் கூட அவர் வந்து சோர்ந்து போகாம அவர் நிக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பா இருந்துச்சு பாக்குறோம். ஒருவேளை இந்த சத்தியத்தை நம்ம நல்லா கேட்டு அதனுடைய ஆவில ரொம்ப அருமையா புரிஞ்சு, ஆனா அடுத்தவங்களுக்கும் ரொம்ப அருமையா சொல்லி கொடுத்து அதை செய்யறதுக்கு கூட நம்ம முயற்சி பண்ணிட்டு இப்படியே இருந்துட்டா கூட அங்க தேவன் விரும்புறது இல்ல. ஆனா பாருங்க வெளிப்படத்துல ஒரு வசனம் வாசிக்கலாம், நம்ம மூணாம் அதிகாரம் 10வது வசனம் வெளிப்படுத்துதல்.
என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீங்கள் காத்துக் கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்.
அப்போ என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீங்க என்ன பண்ணுங்க, காத்துக்கொள்ளுங்கள். அந்த காத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படியே கெட்டியா அப்படி வச்சுக்கிறது இல்ல இல்லைங்களா? ஆமா, அது நேசிக்கிறது, அதுதான் காத்துக்கிறதுனா என்ன அர்த்தம், நேசிக்கிறது, அதன் மேல அன்பு செலுத்துறது, அதுதான் அங்க சொல்றாரு. அன்பு செய்யுங்க, அதுதான் சொல்றாரு. நீங்க ஒருவேளை அதன் மேல அன்பு செலுத்தாம ரொம்ப கேக்குறதுல நான் ரொம்ப புரிஞ்சுக்கிறேன், நான் சொல்றதுல ரொம்ப அருமையா நான் சொல்றேன், என்கிட்ட நிறைய கேக்குறாங்க, இது மாதிரி பின்னாடி எல்லாம் பாத்துக்கிறீங்கன்னா நமக்கு முன்னாடி இருந்த சகோதரர்கள் நம்ம பாக்குறோம். சோ அப்படி இருக்கும் போது அதெல்லாம் அங்க ஒண்ணுமே இல்ல. ஆனா அதை என்ன செய்யணும், அன்பு செய்யணும். அதுதான் மிக மிக முக்கியமான விஷயம் பாக்குறோம். ஒருவேளை இதை நம்ம மிஸ் பண்ணா, இதை நம்ம செய்யாம போயிட்டா அங்க என்னதான் நடக்கும் சொல்றாரு. மீன் அந்த வசனம் இங்க வாசிங்க, ஒரு கண்டிஷன் வைக்கிறார், நீங்க என்னுடைய வசனத்தை அதாவது சத்தியத்தை நீங்க நேசிச்சா நானும் உங்களை என்ன பண்ணுவேன், தப்பிச்சிடும் உங்க அந்த சோதனையிலிருந்து, நானும் உங்களை என்ன பண்ணிக்குவேன், அழகாம உங்களை நான் காப்பாத்தி எடுத்துருவேன். ஆனா நீங்க என்னுடைய சத்தியத்தை கேட்கறதுல ரொம்ப சந்தோஷம், புரிஞ்சுக்கிறதுல ரொம்ப சந்தோஷம், அது எல்லா விஷயத்திலயும் ரொம்ப சந்தோஷம், எல்லாத்திலயும் ரொம்ப அழகம் பண்றீங்க, ஆனா அதன் மேல நீங்க அன்பு செலுத்தாம விட்டீங்கன்னா நானே என்ன பண்ணிடுவோங்க, அது அப்படியே நம்ம எதிர்மறையை எடுக்கும் போது நமக்கு ஈஸியா புரியுது. அதனால என்ன பண்ணிடுவோங்களோ அப்படியே விட்டுருவேன், நானும் உங்களை காப்பாத்த போறது இல்ல. அப்போ இந்த ஒரு பூச்சக்கரத்தின் மேல வருது அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா அது கிறிஸ்தவ மண்டலம் முழு உலகம் எல்லாமே வரும் போது கூட, ஆனா விசேஷமா நம்ம தசனக்கில வாச்சது போல அது யாருக்கும் கூட வரும், கிறிஸ்தவ மண்டலத்துக்கு மாத்திரம் இல்ல, உண்மை சத்தியம் கேட்டிருக்கிற சகோதர சகோதரர்கள் மத்தியிலும் கூட இந்த விஷயம் வருகிறது நம்ம வந்து பார்க்கணும். அப்போ இன்னைக்கு நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமான ஒரு விஷயம் என்னன்னா, சத்தியத்தை தெரிஞ்சிருக்கிறோம் நிறையா, சத்தியம் சொல்ல சொல்ல நமக்கு ரொம்ப அருமையா புரியுது, ரொம்ப அருமையா அடுத்தவங்களுக்கு சொல்றோம், எல்லாமே இருக்குது. அதே மாதிரி அந்த ஒரு இப்ப அன்பு செலுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நான் சத்தியம் கேட்டா அது அப்படியே நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறதுக்கு நிறைய முயற்சிகள் கூட இருக்கிறோம், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்குது, அதை நம்ம என்ன பண்ணிடுறோம், மிஸ் பண்ணிடுறோம். அப்ப அதுதான் மிக மிக முக்கியமானது, சத்தியத்தை நேசிக்கணும். அப்ப சத்தியத்தை நேசிக்கும் போது மீது எல்லாமே என்ன ஆயிடும், அது எல்லாமே வந்துட்டு ஈஸி ஆயிடுது நமக்கு வந்து பாக்குறோம். இன்னொரு கேள்வி கூட அங்க கேக்குறாரு, நீங்க சோதிக்கப்படாம இருக்கணுமா அப்படி கேள்வி கேக்குறாரு. நம்ம சோதிக்கப்படாம இருக்கணுமா? ஆமா சொல்றார், நீங்க சோதிக்கப்படாம கூட சில நேரத்துல இருக்கணும், அது அவசியம் சொல்றாரு. ஏன்னா அந்த வசனம் எனக்கு அதுல வசனம் மாத்திரம் இருக்கு, அதனால எனக்கு எந்த பகுதியில இருக்குன்னு தெரியல, கண்டிப்பா நான் சொன்ன உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நீங்கள் சோதிக்கப்படாத படிக்கு ஒருவருக்கு ஒருவர் நீங்க என்ன பண்ணுங்க, ஒருவருக்கு ஒருவர் அந்த வசனம் உங்களுக்கு ஞாபகங்களா, ஊக்கமாய் ஜபம் பண்ணுங்கள் சொல்றார். அப்ப இங்க என்ன அர்த்தம், சோதிக்கப்படாம இருக்கணும்னு சொல்றாரு. அப்ப என்ன, ஏன் சோதிக்கப்படக்கூடாதும் இருக்கணும் அப்படின்னா, இங்க என்ன சொல்றாருன்னா, உலகத்தின் நிமித்தமாக வரக்கூடிய சோதனை சிச்சை பத்தி அங்க பேசல, மாறாக உங்க சகோதர சகோதரர்கள் இடத்துல அவங்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்களை பத்தி பேசுறாரு. அப்போ இப்போ அது எதுனா கேரக்டர் பத்தி இங்க பேசிட்டு இருக்கிறாரு. ஒருவரால் ஒருவர் நீங்க என்ன பண்ணக்கூடாது, இப்போ என்னுடைய சில காரியங்கள் இன்னொருத்தர் என்ன பண்ணிருக்கூடாது, சோதனைக்குள்ள அவர் உட்படுத்திருக்கூடாது. அதே போல அவருடைய காரியங்களை என்ன என்ன பண்ணிருக்கூடாது, சோதனைக்குள்ளாக உட்படுத்திருக்கூடாது. அப்ப ஒருத்தர் நம்மளை சோதனைக்குள்ளாக உட்படுத்துற மாதிரி தெரிஞ்சதுன்னா நம்ம அவங்களுக்காக என்ன பண்ணணும் சொல்றாரு, நீங்க ஜபம் பண்ணுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க ஜபம் பண்ணுங்க. அப்ப இந்த பஸ்காவின் நாட்கள்ல அதிகபட்சமா சபைக்குள்ள என்ன ஆயிட்டு இருக்கும், இந்த நிலைமை அதிகமா போகும். அப்ப ஒருவருக்கு ஒருவர் அங்க என்ன ஆயிட்டு இருக்கும், கண்டிப்பா இந்த ஒரு சம்பவம் அதிகமா நடக்கும். அப்ப இங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னதான், ஒருவருக்கு ஒருவர் அதை வந்துட்டு நியாயம் தீர்க்காம அது இப்படி ஆயிருச்சு அப்படி ஆயிருச்சு அதெல்லாம் எதுவும் இல்லாம என்ன பண்ண சொல்றாருன்னா, ஜபம் மாத்திரம் பண்ணுங்க அவ்வளவுதான், தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி எதுல இருந்து, இந்த மாதிரியான சோதனை. ஏன்னா இதுதான் மிக முக்கியமான சோதனை, இதுதான் என்ன சொல்றதுன்னா கொடிய வஞ்சகம். அப்ப இந்த ஒரு வஞ்சகத்திலிருந்து தான் தப்பிக்கணும்னு தேவன் விரும்புறாரு நம்மள. அப்ப இதுல இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஒருத்தருக்கு ஒருவர் ஊக்கமாக ஜபம் பண்ணுங்கள் ஒருத்தருக்கு ஒருவர். அது ரொம்ப முக்கியம், இந்த காலத்துல நம்ம செய்யணும் இந்த நேரத்துல. ஆனா நம்ம இந்த வேலையில அது செய்ய மாட்டோம். ஒருவருடைய பலவீனத்தை நம்ம என்னதான் பாத்துருவோம், எப்படி பாத்துருவோம், அத வசனம் இருந்தா வாசிங்க, யாக்கோபு 5:13 வாசிங்க.
ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ணக்கிறவன், ஒருவன்
இல்ல இல்ல அது இல்ல.
நீங்கள் சொத்தம் அறியும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள்.
வசனம் சொல்லுங்க சிஸ்டர், வசனம் சொல்லுங்க. 5:16 ஒரே நிமிஷம். அப்போஸ்தலர்
19:26
நீங்க சோதிக்கப்படாத படிக்க, அந்த வசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் மைண்ட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா எந்த பகுதின்னு எனக்கு, ஏன்னா அதுல பிதர் அதை கோட் பண்ணல, வசனம் மாத்திரமே கொடுத்திருந்தாரு, அதனால எனக்கு தெரியல. அது தெரியல, அதுக்குங்கன்னா நம்ம தெரிஞ்சுட்டு மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன். அது சோ அந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? நீங்க என்ன பண்ணும், சோதிக்கப்படாத படிக்க ஒருவருக்கு ஒருவர் ஊக்கமாய் விழுத்து நீங்க ஜெபம் பண்ணுங்கள் அங்க அப்படி சொல்ற. அப்போ இது மிக மிக அவசியமான ஒண்ணு இந்த ஒரு காலப்பகுதியில. அப்போ ஒருவருக்கு ஒருவர் அவரவருடைய பலவீனங்களை பார்க்காம, நீங்க நம்ம பார்த்தோம் இல்லைங்களா மன்னாவ போல, நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய பலவீனம் போல அவருடைய பலவீனத்தையும் பார்த்துட்டு அவங்களுக்காக நீங்க தேவனிடத்துல பொறுமையா ஜெபம் பண்ணுங்க, அவ்வளவுதான். இதுதான் நம்ம இந்த காலத்துல செய்ய வேண்டியது. ஆனா இது செய்யாம போகும் போதுதான் அங்க என்ன மிஸ் ஆகுதுன்னா, சத்தியத்தின் மேல இருக்கிற அந்த அன்பு மிஸ் ஆயிடுது. ஏன்னா இந்த வசனம் சொல்ற, அப்ப இதை நம்ம நேசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணிடுவோம், அதை யோசிக்கவே மாட்டோம். அதுதான் நம்முடைய பழக்கம். இப்ப காலையில எந்திரிச்சா நம்முடைய அந்த தேவைகள் ஆட்டோமேட்டிக்கா போயிட்டே இருக்கு. நம்ம பிளான் எல்லாம் பண்றது இல்ல, அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு நம்ம யோசிக்கிறத கூட இல்ல இல்லைங்களா? அதே போலதான் இந்த விஷயங்கள். அப்ப சத்தியத்தை நேசிக்கும் போதுதான் அது ஆட்டோமேட்டிக்கா அப்படி வரும் சொல்ற. அப்போ கண்டிப்பா சத்தியத்தின் மேல் இருக்கிற அந்த அன்பு மிக மிக அவசியம். அப்போ அந்த ஒரு அன்பு இருக்கும் போதுதான் நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஒருவருக்கு ஒருவர் ஊக்கமா ஜெபம் பண்றது கூட இருக்கு, ஒருவருடைய ஒருவருடைய பலவீனங்களை நம்ம வந்துட்டு மன்னிக்கிறதாக கூட இருக்கு, அவங்களுக்காக தேவன் கிட்ட வேண்டுதல் செய்யறதும் கூட இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேல அங்க என்ன இருக்கிறது இல்ல அப்படின்னா, வஞ்சனை வரதுக்குரிய வாய்ப்பு இல்ல, கொடிய வஞ்சகம் வந்துட்டு அவங்களை விழுக வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்போ இந்த சத்தியத்தை நம்ம நேசிக்கணும் முதல்ல, அது மிக அவசியம். அது செய்யும் போது அது நம்முடைய பழக்கம் ஆயிடுச்சுன்னா மீது எதுவும் நமக்கு யாரும் கற்றுக்கொள்ள தேவையில்லை, கற்றுக் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஏன்னா அதுதான் வந்துட்டு மீண்டும் அங்க சொல்றாரு, சத்திய அந்த வசனம் மாத்திரம் மீண்டும் நீங்க வாசிக்கலாம். 2 தரிசனம் 2:10
சத்தியத்தின்
மேல இருக்கிற அன்பை நம்ம என்ன செய்யணும், அங்கீகரிக்கணும். அந்த அங்கீகரிப்பு மிக மிக அவசியம். அது மிஸ் ஆகுறதுனாலதான் நமக்கு இன்னைக்கு எல்லா கொடியான வஞ்சகங்கள் ஒருவருக்குள்ள ஒருவர் வந்துருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். அப்ப இதுல இருந்து நம்ம வந்து தப்பிக்கணும் அப்படின்னா, இந்த நாட்கள்ல விசேஷமா நம்ம வந்துட்டு நம்மை காத்துக்கொள்ளணும்னா நம்ம என்னதான் செய்யணும்னா, சத்தியத்தை முதல்ல நேசிக்கணும், மிக முக்கியம். அடுத்து இன்னொரு விஷயம், ஒருவருக்காக ஒருவர் அவருடைய பலவீனங்களை அவர்களுடைய பலவீனங்களாக பாவித்து அவங்களுக்கு ஜெபம் பண்றது மிக மிக அவசியமா இருக்குது. அப்போ இதுதான் இன்னைக்கு நம்ம வந்துட்டு தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட விஷயங்கள். அப்போ இதை நாம் தொடர்ந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு நமக்குள்ள அபியாச பண்ணிக்கிறதுக்கு நம்ம எல்லா முயற்சிகளும் தேவனுடைய பலத்தை வாங்கிட்டு நம்ம வந்துட்டு செய்வோம். அப்போ இந்த ஒரு நாட்கள்ல வரக்கூடிய அந்த கொடிதான வஞ்சகத்திலிருந்து நாம் நம்மை காத்துக்கொண்டு தேவனுடைய அந்த மாபெரும் இரக்கங்களை பெற்றுக்கொண்டு அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம வந்துட்டு பிரவேசிக்கலாம். பொறுமையோடு கேட்ட நம் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.